Padre, Padre, Mancerito, Padre, 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 எங்களை சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மகிழ்ச்சி நிறைந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசும்படியை நாங்கள் செலுத்துகிறோம். ரெண்டு காலங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் எங்களுடைய ஆவிக்கும் ஜீவனுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் நிறைவேறத்திற்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் எங்களுக்குரியதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பெருமை காலம் உம்முடைய கருத்தில் எங்களை காத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை செலுத்துவோம். ஜெபம் தேவன் நல்லதாகும். ஆமாம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியை நாம் வாசித்து கேட்போம். நான் அந்த இரண்டு காலங்களில் ஆரம்பத்தில் சொன்ன வண்ணமாக ஆண்டவருக்கு உலகத்தில் ஏற்படுத்தின மிகப்பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்கு அவரோடு கூட இணைந்து கொண்டவர்கள் என்கிற வரிசையில் நாம் அநேகருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து வருகிறோம். மரியாள், யோசேப்பு, யோவான்ஸ்நாதன், நிக்கோதேமோ, இயேசுவின் சீடர்கள் பிரதான சீடனாக இருந்த சீமோன் பேரு, இந்த நாளில் இயேசுவானவரோடு கூட சிலுவையை கொஞ்ச தூரம் சுமந்து சென்ற சிரேனா ஊரானாகிய சீமோனை குறித்து நாம் சிந்திக்கிறோம். பிரியமான தேவனுடைய இந்த சிரேனா ஊரானாகிய சீமோனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, அவருடைய வாழ்க்கையில இருந்த குண அதிசயங்கள் என்ன, நம்முடைய வாழ்க்கையில அவனை கூட நாம் இருக்க முடியுமா, ஒருவேளை அவன் எப்படி ஆண்டவர் ஏற்படுத்தின மாபெரும் ரட்சிப்பின் பணியில் தன்னை இணைத்துக் கொண்டான் என்பதை தான் நான் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். பெரிய மாணவர்களே, வேதத்திலே இந்த சிறுவனா ஊரானாகிய சீமோனை குறித்து மூன்று இடங்களில் வேத வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்று நிருபர்களை எழுதுகிற அறிஞான நிருப எழுத்தாளர்கள் இயேசுவை, இயேசுவானவர் சிலுவையை சுமந்து சென்ற பொழுது இயேசுவானவர் அங்கே ஒரு இடத்திலே சிலுவையை தூக்க முடியாமல் அவர் விழுகின்றார். அருகே நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன், அவருடைய பெயர் தான் சீமோன், அவரை வலுக்கட்டாயமாக இந்த சிலுவையை சுமந்து வா என்று சொல்லுகிறார்கள். அவனும் கொஞ்ச தூரம் இயேசுவோடு கூட அந்த சிலுவையை அவன் சுமந்து சென்றான் என்பதை தான் நாம் வேதத்தின் வழியாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் இந்த வேத மூன்று இடத்திலும் அவனை குறித்து சொல்லப்பட்ட வாசகங்கள் மிக அதிகமாக வேதம் சொல்லவில்லை. ஆனாலும் இந்த சீமோனுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் உண்டு. காரணம் என்ன என்று சொன்னால், உலகத்தில் வாழ்ந்த எந்த மனிதனுக்கும் கிடைக்காத மாபெரும் சாத்தியம் அவனுக்கு கிடைத்தது. அது என்ன என்று சொன்னால், இயேசுவானவர் ரட்சிப்பை ஏற்படுத்தின சிலுவையை அவன் சுமந்தவனாக உலக வரலாற்றின் பக்கங்களில் எழுதப்பட்டான். வேதத்தில் மூன்றே மூன்று இடத்தில் அவனை பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் உலகம் உள்ள நாள் வரையிலும் எங்கெல்லாம் சிலுவையை குறித்து இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தையும் சிலுவையில் அறைதலை குறித்து பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அவன் நினைவு கூறப்படுகிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே நம்ம சிரேனா ஊரானாகிய சீமோனை குறித்து சிந்திப்பதற்கு முன்பதாக இந்த சிரேனா ஊர் எங்கே இருந்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது நார்த் ஆப்பிரிக்கா, அதாவது ஆப்பிரிக்காவுடைய வட பகுதியில ஈஸ்டர்ன் லிபியா என்று சொல்லப்படுகிற லிபியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய மாகாணம் தான் இந்த சிரேனா ஊர் என்று சொல்கிறார்கள். அதை சிரேனா மாகாணம் என்று சொல்லுகிறார்கள். அந்த சிரேனா மாகாணத்தில் ஒரு சிறிய இடத்திற்கு பெயர் தான் சிரேனா என்கிற ஊர் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, மாத்திரமல்ல இந்த சிரேனா ஊர் எப்படி உருவானது என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவேளை அங்கே மூன்றாவது நூற்றாண்டு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு மூன்றாவது நூற்றாண்டில ஏறக்குறைய 100,000 100,000 யூதர்கள் அங்கே யூதையாவிலிருந்து அங்கே கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் அந்த இடத்துல அமர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை அவர்கள் மூன்றாம் நூற்றாண்டு இயேசு பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அங்கே 100,000 பேர் சென்று அவர்கள் அந்த சிரேனா என்கிற அதாவது ஆப்பிரிக்க பகுதியில அவர்கள் அங்கே என்ன செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் அங்கே அவர்கள் வைக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, சில பேர் நினைக்கிறவர்களாக வேதாராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், சிரேனா ஊரனாகிய சீமோன் ஒரு ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி. ஆனால் நமக்கு அது வேதத்தில் அதை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனாலும் அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய சிந்தனைகளும் யூத பாரம்பரியத்தோடு கூட இருந்ததை அவனுடைய செயல்பாடுகள் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, அதை கொண்டு சென்ற அந்த மனிதன் யார் என்று பார்க்கும்போது புளாட்டமி என்று சொல்லப்படுகிற ஒருவர் தான் இந்த ஜனங்களை எல்லாம் என்ன செய்தார் என்று சொன்னால் கொண்டு போய் அங்கே சேர்த்தார். இந்த சிரேனா மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே இருந்த ஜனங்களோடு கூட அவர்கள் அதிகமாக இணைந்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் வருகிற பொழுது அந்த ஜனங்கள் ஒரு அந்த கலாச்சாரத்தோடும் அதே போல அவர்கள் யூத கலாச்சாரத்தோடும் கூட ஒன்றர கலந்தவர்களாக இருந்தார்கள். இது எவ்வளவு தூரம் என்று சொன்னால் எருசலேமில் இருந்து ஏறக்குறைய 900 மைல் தூரத்தில் இருந்த ஒரு இடமாக இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு மனிதன் நடந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 1 மாத காலம் அவனுக்கு கண்டிப்பாக எடுக்கும். இல்லை என்று சொன்னால் அவன் அங்கே யோப்பா பட்டணத்தின் வழியாக இவன் யோப்பா பட்டணம் என்று சொல்லி பார்க்கும் போது யோனா அந்த பட்டணத்தின் வழியாக அவன் பிரயாணம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். கடல் வழியாக பிரயாணம் செய்து வருவதற்கு ஏறக்குறைய 3 வாரத்திற்கு மேலாக ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அவ்வளவு தூரத்தில் இருந்து அவர்கள் வந்தாலும் கூட எப்போதுமே அவருடைய எண்ணங்கள் எதை சார்ந்திருந்தது என்று சொன்னால் எருசலேமிலே சிரேனா ஊர் மக்களுக்கு என்று சொல்லி ஒரு அங்கே அவர்கள் ஆராதிக்கின்ற ஒரு விலையேறப்பட்ட ஒரு பிரதான இடம் இருந்தது. சிரேனா ஊரிலும் கூட அவர்கள் தங்களுக்கு என்று ஜெப ஆலயம் வைத்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் ஜெப ஆலயங்களுக்கு சென்றார் என்று பார்க்கிற வண்ணமாக இவர்கள் தங்கள் இருந்த இடத்துல அவர் என்ன வைத்திருந்தார் என்று சொன்னால் ஒரு ஜெப ஆலயத்தை வைத்து அங்கே தேவனை ஆராதித்து வந்தார்கள். மாத்திரமல்ல, அவனுடைய இந்த Mark 15:21 நம்ம பார்க்கும் போது அங்கே அவனுடைய பெயர் சீமோன். அவனுடைய ஊர் அங்கே பார்க்கும்போது அங்கே சிரேனா ஊர். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்பதையும் கூட அங்கே பெயரிடப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 21 நம்ம யாரும் வாசியுங்கள். சிரேனா ஊரானும் அலெக்சாண்டருக்கும் ரூபுவுக்கும் தகப்பனும் ஆகிய அங்கே 2 பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார்கள். ஒருவனுடைய பெயர் அலெக்சாண்டர், இன்னொருடைய பெயர் ரூபு என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, அவனை குறித்து அநேகர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அவன் பின் நாட்களில் அவன் இயேசுவை சிலுவையில் சுமந்த பிறகு அவன் தன் சொந்த ஊருக்கு சென்றானா, தன் பிள்ளைகளை மிஷனரியாக மாற்றினானா, அவனும் கூட ஊழியத்தில் இணைந்தான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதை பவுலடியார் அங்கே ரோம திருச்சபைக்கு கடிதம் எழுதும் போது வாழ்த்துதல் சொல்லி எழுதுகின்ற பக்கத்திலே அங்கே Romans 16:13 ரூபுவுக்கும் அவருடைய தாயாருக்கும் அங்கே வாழ்த்து சொல்லுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால் பவுலோடு கூட அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக மாறினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சோ அவருடைய பிள்ளைகள் மிஷனரிகளாக மாறினதை குறித்து நம்ம புரிந்து கொள்கிறோம். மாத்திரமல்ல, இன்னும் நம்ம சில காரியங்களை அந்த இடத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் யூதன் அல்லாதவனாக இருந்திருக்கலாம் என்று ஏன் சில சந்தேகிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருந்த பெயர்கள் அலெக்சாண்டரும் அந்த யூபு என்று பெயர்களை உப்பஸ் என்று பெயரை பார்க்கும்போது அவைகள் ரோம் அங்கே சாதாரணமாக யூதர்கள் அந்த பெயரை பயன்படுத்தவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே ஒருவேளை அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த கிரேக்க மக்களுடைய ஈடுபாட்டினாலே ஒருவேளை பிள்ளையுடைய பெயர்களை மாற்றி இருக்கலாம் என்று சொல்லி சொல்கிறார்கள். மாத்திரமல்ல, அங்கே கிதரோன் வேலை கிதரும் வேலை என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல அவருடைய கல்லறை இருக்கிறதாம். அந்த கல்லறையிலே அவருடைய குடும்ப கல்லறையில் அங்கே பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. சிரேனா ஊரனாகிய அந்த அலெக்சாண்டர் என்று சொல்லி, அதாவது அவருடைய பிள்ளையினுடைய பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த நாட்களிலே குடும்ப கல்லறை என்று சொல்லுவார்கள். ஒருவேளை அவன் மறித்த இடம் அங்கே கிதரோன் வேலி என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கலாம். பெரிய மாணவர்களே, இதை குறித்து நம்ம இன்னும் வேதத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ ரீசெண்டா ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பதாக யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்துல இந்த சிரேனா ஊரானாகிய சீமோன் என்ற பெயரில் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் ஒன்று உருவானது. ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்ட மக்கள் எழுந்து அவருடைய ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், அடுத்தவர் படுகிற உபதிரவத்தில் அல்லது பாடுதலில் தங்களை இணைத்துக் கொள்வது என்பது அவருடைய மிக மிக முக்கியமான ஸ்லோகன். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் பாரமான சிலுவையை சுமந்து சென்ற பொழுது அந்த சிலுவையை அங்கே சுமந்து சென்ற ஒரு மனிதன் தான் சிரேனா ஊரானாகிய சீமோன். எனவே இந்த சிரேனா ஊரானை நினைவு கூறும் வண்ணமாக இன்றைக்கும் இங்கிலாந்து தேசத்தில் அந்த மூமெண்ட் ஒன்று செயல்படுகிறது. அவருடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், வீடு இல்லாதவர்களுக்கு தங்குகிற வசதியை கொடுப்பது, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது மாத்திரமல்ல, they involve more and more in voluntary art. எங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இப்படி நம்ம பின் அநேக காரியங்கள் அநேகம் சிந்திக்கலாம். சுருக்கமாக சில உண்மைகளை நம்ம சிந்தித்து விட்டு அந்த அவர்களுக்கு காணப்பட்ட தனித்தன்மைகளை நம்ம சிந்திக்க போகிறோம். அப்படி நம்ம யோசிக்கும் போது பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூத ஜனங்கள், உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய மனதில் இருந்த ஒரே எண்ணம் என்னவென்றால், வருடத்தில் 3 முறை எருசலேமுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அந்த 3 எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், 3 முக்கியமான பண்டிகைகளின் நேரம். அதுல முதல் பண்டிகை என்னவென்று சொன்னால் பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர் ஃபீஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அது எப்பொழுதுமே மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும். இந்த பஸ்கா பண்டிகையினுடைய முதல் ஆரம்பம் நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு விடுதலையாக்கப்பட்ட நாள் அந்த இரவை கொண்டாடும் நேரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை கொண்டாடும் பொழுதெல்லாம் எங்கள் முற்பிதாக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் என்பதை அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அந்த நாள் தான் இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நாளாக உலக வரலாறு காணப்படுகிறது. அதன் அடையாளமாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய பந்தியில் கலந்து கொள்கிறதெல்லாம் பஸ்காவை நாம் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக ஒருவர் பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்பதின் அடையாளம். எனவே எல்லா யூதர்களும் எத்தனை மைல் தூரத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் சரியாக இந்த பஸ்கா பண்டிகைக்கு எங்கே செல்லுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் எருசலேமுக்கு செல்லுகிற பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது காரியம், அவள் எங்கே அடுத்தது எப்போது போவார் என்று சொன்னால், பெண்டிகாஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. பெண்டிகாஸ்ட் என்று சொல்லும் போது அது ஃபீஸ்ட் ஆஃப் தி வீக் என்று சொல்கிறார்கள். அதாவது வார பண்டிகை, அதாவது பஸ்கா முடிந்து 7வது வாரம், 50வது நாள் கொண்டாடப்படுகிற அடுத்த ஒரு பண்டிகை என்னவென்று சொன்னால், the feast of the first fruit, முதல் பலனை கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. ஒருவேளை அது ஏறக்குறைய எப்படி நடக்கிறது என்று சொன்னால், 7 வாரத்திற்கு பிறகு ஏறக்குறைய மே மாதம் அல்லது ஜூன் மாதத்தின் ஆரம்ப காலமாக இருக்கும். அப்போதும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய முதல் பலனை கொண்டு சென்று தெய்வ சமூகத்தை படைக்கிற ஒரு பழக்கம். இதற்கும் ஏறக்குறைய எல்லாருமே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அங்கே எருசலேமிலே கூடி விடுவார்கள். 3வது ஒரு பண்டிகை, அதன் பெயர் கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகை எப்போது நடக்கும் என்று சொன்னால், செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தேவன் தந்த எல்லா நன்மைகளையும் அங்கே அமைதியாக உட்கார்ந்து புசித்து மகிழ்கின்ற ஒரு பண்டிகை, தட் இஸ் கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த 3 பண்டிகையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது எருசலேமுக்கு வந்துவிடுகிற பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். எவ்வளவு தூரத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் இந்த பண்டிகையை அனுசரிக்கிற மனிதன் யார் என்று சொன்னால், அவர்கள் தான் உண்மையாகவே அந்த பாரம்பரியத்தை விட்டுவிடாமல் காக்கிறவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கும்போது இப்போது நடந்து கொண்டிருக்கிற பண்டிகை என்னவென்று சொன்னால், அங்கே பஸ்கா பண்டிகை. அதனால்தான் அங்கே ஏறக்குறைய அதிகமான ஜனக்கூட்டம் இருந்த ஒரு நேரம். சராசரியாக அந்த நாட்களிலே இயேசுமானவர் வாழ்ந்த காலத்திலே 100,000 பீப்புள் they gather in one place. கிட்டத்தட்ட 100,000 மக்கள் 100,000 பேர் அந்த பஸ்கா பண்டிகைக்கு வருவார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ சமூகத்திலே 3 முறையாவது ஒருவர் வந்து ஒரு ஆண் மகன் நிற்க வேண்டும். அந்த வரிசையிலே 3 முறை ஒருவர் வர தவறினாலும் பஸ்கா பண்டிகைக்கு கண்டிப்பாக வந்து விடுவார்கள். எனவே பிரியமானது, அந்த பஸ்கா பண்டிகை நேரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மிக மிக ஜனக்கூட்டம் நிறைந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் தான் இந்த சிரேனா ஊரான சீமோன் அங்கே அவனும் எருசலேமுக்கு வந்திருக்கிறான். இப்ப நம்ம முதலாவது அவனுடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்கிற முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அவன் சிரேனா ஊரான திருத்து பார்க்கும் போது சைமன் the religious person, அவன் ஒரு தேவனை ஆராதிக்கிற அல்லது அவன் தேவனை கை கொள்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அவனை ஏன் righteous man அல்லது அவனை ஏன் நம்ம வந்து religious person என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் பண்டிகை நேரத்தில் தவறாமல் எருசலேமில் இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் ஒருவரை ஒரு மதத்தையோ அல்லது ஒரு சமயத்திலோ ஈடுபாடு உள்ளவர் என்று எப்போது சொல்லுவோம், அந்த சமயத்தில் அல்லது அந்த சம்பிரதாயத்தில் உள்ள சிறப்பான நிகழ்வுகள் நடக்கும் போது அங்கே இருக்கிறவர்கள். அந்த வரிசையை பார்க்கும் போது இந்த சீமோன் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அங்கே எருசலேமிலே அவன் வந்திருந்தான். பிரியமானவர்களே, இப்ப நான் அந்த பின்னணியை கதையை நான் சொல்ல போகிறேன். ஒரு மனிதன் அங்கே சிரேனா ஊரிலிருந்து அவன் அங்கே எருசலேமுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு கடினம் என்பதை சொல்லுவேன். ஏறக்குறைய 900 மைல் தூரம் வரும் பொழுது பிரியமானவர்கள் பல மைல் தூரம் காடுகளிலும் மலைகளிலும் நடந்து வர வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் பாதுகாப்புகள் அவர்களுக்கு கிடைக்காது. அநேக இடங்களிலே கடல் அங்கே காட்டிலே கொள்ளையர்கள் இருந்து மக்களிடம் இருக்கிற பணத்தையும் பொருளையும் பிடித்து செல்கிற ஒரு சூழ்நிலை அந்த நாட்களில் இருந்தது. அதையும் கடந்து காட்டு மிருகங்கள் சில நேரங்களில் சிலரை தாக்கிவிடும் பொழுது அங்கே பல மறைத்து விடுகிறவர்களை இருந்தது. அதையும் தாண்டி இவர்கள் நீண்ட பிரயாணம் வருகிற பட்சத்தில் பல இயற்கை சூழ்நிலை மாற்றங்களில பலவீனப்படுகிறது உண்டு. ஆனால் இவருடைய மனதில் இருக்க ஒரே எண்ணம் என்னவென்று சொன்னால், இவைகள் எல்லாம் கடந்து எங்கே போக வேண்டும், எப்படியாவது எருசலேமுக்கு போக வேண்டும். இப்ப எருசலேமுக்கு வந்து வருகிறார்கள். அப்படி எருசலேமுக்கு வந்தவுடன் அங்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஓரிடத்தில் கூடினவுடன் லோக்கல் மக்கள் அல்லது உள்ளூர் மக்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால், அப்பதான் அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் நேரம். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள், ஒவ்வொருவரையும் மிரட்டுவதும் மக்களிடத்தில் இருக்கிற பணங்களை பிடுங்கிக் கொள்கிற பழக்கங்கள் எல்லாம் அந்த நாட்களில் இருந்திருக்கிறது. அப்ப இவர்கள் நீண்ட பிரயாணத்துக்கு பிறகு எருசலேமுக்குள் கால் வைத்தவுடன் முதல்ல ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன, நாங்கள் இங்கே வந்துவிட்டோம், ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக எருசலேம் வந்துவிட்டோம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன, அங்கே இருக்கிற மக்கள் பலதரப்பட்ட ஊர் மக்கள் பலதரப்பட்ட அதாவது மொழியும் கற்றவர்கள் பல கலாச்சாரங்களோடு இருக்கிறவர்கள் அங்கே வந்திருக்கிறதுனால ஒருவர் ஒருவர் இங்கே பேசுவதிலும் பல தகராறுகளும் நடைபெறும். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சில கிராமங்கள்ல சில விழாக்கள்லாம் நடக்கும் போது அங்கே கட்டி புட்டு வரைக்கும் நடக்கிறது. காரணம் என்ன சொன்னால், எல்லாம் ஒரு ஊர் மக்கள் தான். காரணம் என்ன சொன்னால், பல ஊர்களில் சென்று பல காலங்கள் அவர்கள் தங்கின பிறகு தங்கள் சொந்த ஊருக்கு வரும் பொழுது அங்கே அந்த லோக்கல் மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வேற்றுமை வந்துவிடுகிறது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையை கடந்து அடுத்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்போ அவர்கள் தன்னுடைய கரத்திலே கொண்டு வந்த பணத்தை மாற்ற வேண்டும். காரணம் என்ன சொன்னால், இவர்கள் இப்போ சிரேனா ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் கிரேக்க ஆளுகையின் கீழ் இருந்ததுனாலே இவர்கள் கிரேக்க பணத்தை கொண்டு வருவார்கள். ஆனால் எருசலேமிலே ஆலயத்திலே எந்த ஒரு பொருளை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கொடுக்க வேண்டும் என்றாலும் பணத்தை மாற்ற வேண்டும். இப்ப இரண்டாவது எடுத்த பிரச்சனையை சந்திப்பார், எங்க வேண்டும் பண மாற்றத்தில் போவார்கள். அங்கே போய் தங்கள் பணத்தை கொடுத்தவுடன் அவன் என்ன செய்வான், ஊரை பார்ப்பான். இவன் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கான், இவனுக்கு இந்த ஊர் நிலவரம் தெரியாது என்று சொல்லி இந்த எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் பணத்தை திரும்ப கொடுப்பான். அவனுக்கு ஒரு பிரிந்த போராட்டம். அந்த போராட்டம் முடிந்த பிறகு என்ன செய்வார்கள், அடுத்ததாக என்ன செய்வான், இன்னைக்கு ஆண்டவருக்கு பலியிட வேண்டும், பஸ்கா பண்டிகையிலே பலியிடுகிற நேரம். அப்ப இவன் என்ன செய்ய வேண்டும், எந்த ஒரு பழுதில்லாத ஒரு ஆட்டை வாங்க வேண்டும். அப்ப பழுதில்லாத ஒன்றை வாங்க வேண்டும் என்று சொன்னால்
அதற்காக என்ன எங்கே விற்பனை நடக்க வேண்டும் சொன்னால் ஆலயத்துக்கு முன்பாக அங்கே ஆசாரியர்கள் அதற்குரிய ஆட்களை வைத்து விற்பனை செய்வார்கள். மூன்றாவது இந்த மனிதன் எங்கே போக வேண்டும், தனக்காக தன் குடும்பத்துக்காக ஒரு ஆட்டை வாங்க வேண்டும், போய் ஆட்டை வாங்கிக்கலாம். ஆட்டை வாங்கி கொண்டு வருகிறார். கொண்டு வந்து பார்க்கும்போதுதான் தெரிகிறது, ஒரே நேரத்தில் 100,000 மக்கள் கூடி இருக்கிறார்கள். எல்லாரும் பஸ்கா பண்டிகை என்ன செய்ய போகிறார்கள், ஆடுகளை வெட்ட போகிறார்கள். அங்க ஒரு நீண்ட வரிசை இருக்கும், அந்த நீண்ட வரிசையில நிற்க வேண்டும். அப்படி நீண்ட வரிசையில நின்று ரொம்ப நேரத்துக்கு பிறகு அவனுடைய நேரம் வரும், அப்போதான் ஆசாரியம் வரும். அந்த ஆசாரியம் வந்து அந்த ஆட்டை பார்த்து அது கழுதில்லை என்று சொன்னவுடன் அந்த ஆசாரியம் ஒரு ஜெபம் சொல்லுவான். அந்த ஜெபம் சொல்லப்பட்ட பிறகு அந்த ஆடு வெட்டப்படும். ஆடு வெட்டினவுடன் சில நேரங்களில் ஆட்டினுடைய தலையை என்ன செய்வார்கள், கொஞ்சம் காலம் எடுத்துக் கொள்ளுவார்கள், அல்லது முழு மீதி உள்ளதை அவனுடைய கழுத்தில் கொடுப்பார்கள். இப்ப இந்த மனிதன் என்ன செய்கிறான், அதை வாங்கிக் கொள்கிறான். வாங்கி கொண்டு இப்பொழுது அங்கே பஸ்காவில் வலியிடப்பட்ட ஆடு, இது ஒரு பக்கம். இந்த ஆட்டை கொண்டு சென்று ஒரு நல்ல இடத்துல அவன் என்ன செய்ய வேண்டும், அதை சமைக்க வேண்டும். அவிதமாக சமைத்து அவனும் அவனுடைய குடும்பமும் மகிழ்ச்சியோடு சாப்பிட வேண்டும். இதுதான் பஸ்கா பண்டிகையில நடைபெற நேரம். பிரியமானவர்களே, இவள் ஒரு ரிலீஜியஸ் பர்சன், அவள் ஒரு சமயத்தை சார்ந்த மனிதனாக இருந்ததினால் அவன் என்ன செய்கிறான், அவன் நீண்ட பிரயாணப்பட்டு மிகுந்த கஷ்டத்துக்கு பிறகு அங்கே பஸ்காவில் தன்னை என்ன செய்கிறான், இணைத்துக் கொள்கிறான். இப்படி இணைத்துக் கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் இவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அங்கே ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நடக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அவன் பார்க்கிறான் இவ்வளவு காலம் அவன் தூர இடத்தில் இருக்கிறான். இயேசுவானவர் மிக குறைவான நாட்களே எருசலேமில் ஊழியம் செய்தார். அவர் மற்ற நாட்கள் எல்லாம் தூர தூர இடங்களில் சென்று ஊழியம் செய்தார். அப்ப எருசலேமில் நடைபெறுகிற நிகழ்வுகளை இவர்கள் சிரேனா ஊரே கேள்விப்பட்டார்கள். இப்படி இயேசு என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கையை குறித்து கேள்விப்பட்டதினாலே இவனுக்கும் மனதில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. எப்படியாவது ஒரு முறையாவது பண்டிகைக்கு போகும் பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும். ஆனால் அவனுடைய நேரம், அவன் இயேசுவை பார்க்கிற கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அங்கே இருக்கிற மக்கள் அவனை தள்ளி விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் எப்போதுமே இருக்கின்ற அந்த ரோம சோல்ஜர்ஸ், அவர் சாதாரணமாகவே அங்கே கிரிமினலை மிகவும் கொடூரமாய் நடத்துவார்கள். அதிலும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது பண்டிகை நேரமாக இருக்கிறபடினால் எக்கச்சக்கமான கூட்டமாக நின்று கொண்டு பார்வையாளராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீறி அவர் என்ன செய்கிறார், அங்கே காயப்படுத்தும்படியாய் கிறிஸ்துவையும் அந்த கல்லங்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கூட்டம் வெளியே பெரும் கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தின் நடுவில் இவன் சிக்கிக் கொள்கிறான். உடனே இவனை என்ன செய்கிறார்கள், இவன் அருகில் போகிறான், இவனை பிடித்து சிலுவையை தூக்கி செல்லும்படி சொல்கிறார்கள். ஒருவேளை அதை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்னதாக நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், பிரியமாக ஏன் நான் இவனை வந்து ஒரு ரிலீஜியஸ் மேன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், ஒன்று அவன் சரியாக ஒவ்வொரு ஆண்டும் அங்கே பஸ்காவை பலியிடுகிறவனாக அல்லது அந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறவனாக இருந்தான். ஒருவேளை ஆண்டவர் நம்மையும் கூட அப்படித்தான், ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு சிறப்பான நிகழ்விலும் அவர் நம்மை பார்க்க விரும்புகிறான். அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது அவன் நீண்ட பிரயாணத்தையும் அவன் அதற்காக அவன் என்ன செய்தான், தியாகம் செய்து வருகிறான். நீண்ட பிரயாணம் 900 மைல் தூரம், எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு பிரயாணத்தை அவன் என்ன செய்கிறான், செய்து அங்கே அவன் வருகிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அவனுடைய மனதில எப்படியாவது இந்த பஸ்காவை நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல், த டிசைர், அதுதான் அவனை தேவனுடைய சிலுவையை சுமப்பதற்கு அவனை தகுதிப்படுத்தியது. ஆண்டவர் யாரையுமே, ஆண்டவர் விருப்பம் இல்லாத மக்களை ஆண்டவர் என்ன செய்வதில்லை, எதிர்ப்புமே பயன்படுத்துவதில்லை. எந்த ஒரு காரியம் தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்குரிய விருப்பம் நமக்கு அவசியமாகிறது. நம் விருப்பத்தோடு நாம் செய்யும் போது அதை தேவன் கனப்படுத்துகிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கும் போது நம்ம அந்த மனிதனத்தில் காணப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், அந்த பண்டிகை நாட்களில் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எப்படி அந்த அநேக ஜனக்கூட்டத்தின் நடுவில் அவன் சிலுவையை இயேசு தூக்கி கொண்டு போகிறார் என்று பார்க்கும் போது அதை பார்த்து ஓடினான். யோசித்து பாருங்க, நம்ம வந்து ஒரு பண்டிகைக்கு போயிருக்கோம். அப்படி பண்டிகைக்கு போயிருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், இந்த பண்டிகையில் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் நல்ல ஆகாரம் சாப்பிட்டு அமைதியாக இருக்கிறோம். அப்போது ஊரிலே ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, ஒரு கலவரம் நடக்கிறது என்று நம்ம நினைப்போம். இந்நேரம் யார் அங்கு போய் பார்ப்பது, நாம் நம்முடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியை போய்விட வேண்டும் என்று நினைப்போம்.
அந்த இந்த மனிதன் அப்படியில்லை. அவன் என்ன செய்கிறான்? அங்கே இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அழைத்துக் கொண்டு போகிறான். போகும் போது அந்த கூட்டத்தில் இவனும் ஒருவனாக நின்று கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், அவன் தன் காரியம் மாத்திரமல்ல, தன் குடும்பம் மாத்திரமல்ல, தன் மகிழ்ச்சி மாத்திரமல்ல, இன்னொரு துக்கத்தையும் காண்பதற்கு அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆவலோடு அங்கே ஓடுகிறான். எனவேதான் பிரியமானவர்கள், முதல் காரியம் நம்ம இந்த சீமோன் அவன் எதிர்பாராத சிலுவையை அவன் வாழ்விலே கண்டான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு ஒரு காரியம் நடைபெறும் என்று சொல்லி. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் the unexpected cross எதிர்பாராத ஒரு சிலுவையை கண்டான். இப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய மனதில் மூன்று காரியங்களில் அவன் எதிர்பார்க்காத காரியங்கள் நடைபெற்றது. முதல் காரியம் அவன் எதை எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அவன் யூஸ்வலா பாத்தீங்கன்னா பெரிய நாட்கள் அந்த நாட்களில் யாராவது ஒருவர் எருசலேமுக்கு போய் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனதிலே பலவிதமான கனவுகள் இருக்கும். எப்படிப்பட்ட கனவுகள் உள்ளனர்? முதலாவது இந்த பட்டணத்தை யார் ஆட்சி செய்தது? ஒரு காலத்தில் தாவீது இந்த பட்டணத்திலே தலைநகராக வைத்து ஆளுகை செய்து கொண்டார். அதை நினைத்து பார்த்தாங்க. அங்க இடத்திலிருந்து கொஞ்ச தூரத்தில் பார்த்தா ஆபிரகாம் தன் மகனை பலியிட்ட அந்த மோரிபா அந்த அந்த அதாவது மலையினுடைய உச்சி அங்கே தெரியும். அதை அவர்கள் காண முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது அங்கே அவன் இருக்கிற அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் இருக்கிறது, இருக்கிற தேவாலயம். அடுத்ததாக தீர்க்கதரிசிகள் எரேமியா ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு பட்டணம். மாத்திரமல்ல அலங்கம் இடிந்து கிடந்த போது நெகேரியா வந்து அலங்கத்தை சீரமைக்கிறது. இன்னும் ஒளிவு மர போக்குகள், இன்னும் பார்ப்பதற்கு பல இடங்கள். இப்படி மனதில் எண்ணிக்கிறதாக எண்ணங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் இந்த மனிதனும் கூட அன்றைக்கு எருசலேமுக்குள்ளாக ஓடி வந்தான். ஆனால் அவன் எருசலேமுக்குள் வந்தவன் கண்ட காட்சியில் தெரியுமா? இவர்களால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். என்னன்னா அற்புதம் அடையாளம் எல்லாம் செய்கிற கிறிஸ்து. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த பட்டணத்தின் மக்கள் எல்லாம் பாவிகளை மாத்திரமல்ல பரிசுத்தமான இயேசுவை கொண்டு போகிறார்கள் அந்த மக்களுடைய முகத்தை பார்க்கிறான் அவருடைய முகத்தில் இருக்கிற கோபம் அவர் முகத்தில் இருக்கிற அந்த கொடிய தன்மை அந்த கசப்பான எண்ணங்கள் இவர்கள் சிலுவையில் அமையும் என்று கதகிற கூட்டம் அந்த பட்டணத்தில் அவன் எதை எதிர்பார்த்தானோ அங்கு ஒன்றுமே இல்லை அவன் மனது சுக்குநூறாய் இடையே போனது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட எதிர்பாராத சூழ்நிலை. நம்ம நினைப்போம் நம்ம கம்பெனி இப்படி இருக்கும், நம்ம குடும்பம் இப்படி இருக்கும், நம்ம பட்டணம் இப்படி இருக்கும். அநேக நேரங்களில் நாம் எதிர்பார்க்கவில்லை அங்கே இருப்பது. பிரியமானவர்களே, சீமோன் வாழ்க்கையில ஆண்டவரை தேடி அவன் என்ன செய்கிறான்? எப்படியாவது இந்த பண்டிகை நாளில் பஸ்காவை கொண்டாட வேண்டும் என்று வேகமாய் ஓடி வருகிறான். அவன் கண்ட காட்சி என்னவென்று சொன்னால், the unexpected situation. அவன் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையை கண்டான். கலகவில்லை. அந்த சூழ்நிலையில் அவனுக்குள்ளாக ஒரு பெரிய கேள்வி உண்டானது. ஏன் இப்படி மாறியது? ஏன் இந்த பட்டணம் இப்படி மாறியது? எவ்வளவு ஒரு அமைதியான பட்டணம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பட்டணம், எவ்வளவு ஒரு மேன்மை நிறைந்த பட்டணம். எல்லாவற்றையும் நான் கேள்விப்பட்டேன். எருசலேம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். எப்படி இருந்த முதலாவது அவன் மனதில் அவன் கண்டது என்னவென்று சொன்னால், அந்த பட்டணத்தினுடைய எதிர்பாராத ஒரு காரியத்தை கண்டான். இரண்டாவது, வாழ்க்கையில் இப்படி நடக்கிறதா? ஒரு பக்கம் ஜனக்குண்டு நின்று கொண்டு சொல்லுகிறார்கள், இவர் யார் தெரியுமா? இவர் தான் ஒரு அநேக மக்களுக்கு பாலை கொடுத்தவர், அநேகருக்கு ஆதாரம் கொடுத்தவர், அநேகர் சுகப்படுத்தவர். இவர் தான் மேசியா. இவன் இதை சிரேனா ஊரில் இருந்த காலகட்டத்தில் கேள்விப்பட்டிருந்தான். ஆனால்
இன்றைக்கு அவர் எருசலேமிலே வந்து பார்க்கிறார். அந்த இயேசுவானவர் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் உடம்பெல்லாம் ரத்த காயங்களோடு அவருடைய தலையில் அடிக்கப்பட்ட முன் முடியிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அவன் அவரை பார்த்து அவன் மனதில் அவனுக்கு எண்ணமே வரவில்லை, நான் எப்படி இருப்பார் என்று யோசித்து வந்தேனே. ஆனால் இன்றைக்கு இயேசுக்கு இப்படி நடந்து விட்டதே. அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சிலுவையினால் அங்கே இயேசு சுமந்து செல்கிற காட்சியை பார்த்தான். நடக்கக்கூடாது, இவருக்கு நடந்து விட்டது. முதல் பட்டணத்தை குறித்த ஒரு நல்ல எண்ணம் இருந்தது, அதுவும் போச்சு. இப்ப அவன் நினைத்தான், எப்படியாவது இந்த இயேசுவாக நம்ம பார்த்து விடலாம், இயேசு இந்த பண்டிகை வருகிறார் என்ற செய்தி கூட நான் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இயேசுவை அங்கே அவர்கள் சிலுவையில் அனைவருக்கு கொண்டு செல்கிறார்கள். அவன் பார்த்த காட்சி அவனை இன்னொரு முறை கலங்க வைத்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களிலே தேவ ஜனங்கள் கூட சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் போது ரொம்ப கலங்கி போய் வருவார்கள். ஆனால் இப்ப அடுத்தது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் இவன் வாழ்க்கையில நடக்குது. Unexpected things happen in the life of Simon. சீமோனுடைய வாழ்க்கையை அடுத்தது ஒரு நடக்கும் இவன் வாழ்க்கையில வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இவன் யார் என்று சொன்னால், இவன் ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விவசாயி, நல்ல நல்ல நிலங்களை பண்படுத்தி நல்ல என்ன செய்யறது தோட்டம் துறவுகளோடு வாழ்ந்தான். மாத்திரமல்ல, இவன் நல்ல சரீர அமைப்போடு கூட, நல்ல உயரமும் நல்ல பாடி அமைப்போடு கூட இருந்தான். அவன் எதற்காக வந்தான், அவன் மனதில் இருந்த எண்ணம் என்னன்னா, நம்ம போக போறோம், நம்ம போய் பண்டிகையை கொண்டாட போறோம், அங்கே இருக்க நண்பர்களை பார்க்க போறோம், கடந்த முறை வந்தவர்களில் யாராவது இந்த முறை பார்ப்பதற்கு கிடைத்தால் அவர்களோடு கூட பேசலாம், அல்லது சொந்த பந்தங்களை பார்க்கலாம், எப்படியாவது எருசலேம் தேவாலயத்தில் நடக்கிற அந்த ஆராதனையை கலந்து கொள்ளலாம், குடும்பத்தோடு மகிழ்ச்சி இருக்கலாம். இதுதான் அவர் எதிர்பார்த்து எருசலேமுக்கு சென்றான். ஆனால் பிரியமானவர்களே, நடந்த சம்பவம் என்ன, இவன் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டு இயேசுவுக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறான். அப்படி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இவனுடைய உருவ அமைப்பும் இவனுடைய சரீரத்தையும் கண்ட அந்த ரோமன் சோல்ஜர் என்ன செய்கிறார்கள், பார்த்துக் கொண்டே நடக்கிறார்கள். இவன் நடந்து கொண்டே வருகிறான், இயேசுவான் தடுமாறி கீழே விழுகிறார். அதில் இவன் பக்கத்தில் இருக்கிறான். உடனே இவனை இழுத்து, நீ இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பலவந்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இப்படி நான் இந்த முறை பஸ்கா பண்டிகைக்கு போவேன், நான் சிலுவையை சுமப்பேன் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் போனா சந்தோஷமா கொண்டாடிட்டு வரலாம்னு நான் அந்த எருசலேமுக்கு போனேன். ஆனால் நடந்தது என்ன, சிலுவையை சுமப்பதற்காக அவன் பணிக்கப்பட்டான். வேதம் சொல்கிறது அங்கே சிலுவையை சுமக்கும்படி அவன் பலவந்தம் பண்ணப்பட்டான். He was compelled to take the cross. ஒருவேளை பிரியமானவர்களே, சிலுவையை சுமக்க ஆரம்பிக்கின்றான். ஒரு பக்கம் மனதிலே ஓடி போகலாம் என்ற எண்ணம், ஆனால் எத்தனை ஆண்டுகளாக இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இருந்தேனே, இன்னைக்கு இந்த நிலையிலாம் இந்த இயேசுவை நான் காண வேண்டும். ஓடுவதற்கு மனம் வரவில்லை. இயேசுவின் முகத்தை பார்த்துக் கொண்டே இருக்கிறான். அங்கே அவர் அடிக்கிற அடி அவருடைய முதுகில் விழுகிறது. அங்கே பாரமான சிலுவையை சுமப்பதில் அந்த கைகள் எல்லாம் காயங்களாகிவிட்டது. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறான். அங்கே எல்லை வருவதற்கு முன்பதாக அவன் அந்த இடத்தை விட்டு அகற்றி விடுகிறார்கள். போது நீ சுமந்து இயேசு சுமந்து கொண்டு போகலாம் என்று சொல்லி ஒருவேளை அவன் நினைக்கிறான், ஐயோ இன்னும் எனக்கு கொஞ்ச நேரம் சான்ஸ் கிடைக்காதா, அது பாரம் தான். ஆனால் அந்த பாரம் எல்லாம் நான் இயேசுவை நேசிக்கிற அந்த அன்புக்கு முன்பால் ஒன்றுமே இல்லை என்று நேசிக்க ஆரம்பித்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவ்வாற்ற மூன்று அன்எக்ஸ்பெக்டட் மூன்றும் குழப்பத்தை கொண்டு வந்தது. ஆனால் அந்த குழப்பம் நிரந்தரமாக இல்லை, அவன் மனதில் ஒரு அமைதியை கொடுத்தது. அவன் திரும்பி செல்ல ஆரம்பித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவோடு கூட ஒரு மனித சிலுவையை சுமக்க ஆரம்பித்து விட்டால் எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் அதன் முடிவு மிகுந்த அமைதியாக மாறும். அவன் அப்படியே தன் ஊருக்கு செல்கிறான். ஒருவேளை ஒரு வெளி ஆராய்ச்சி விதமாக எழுதுகிறார். அவன் பட்டணத்தில் விட்டு அவன் ஊருக்கு சென்றான். ஊர்ல போனவன் அவன் மனைவி கேட்டால், என்னைய கைகளில் காயங்கள், அவன் சொன்னான், பலியிடுவதற்காக சென்றேன், இயேசுவை பார்க்க ஓடினேன், இயேசுவை சிலுவையில் அழைத்துக் அழைத்து சென்றார்கள், நான் அறிவிக்கின்றேன், என்னை எல்லையில் சிலுவை சுமந்துவாய் என்று சொன்னார்கள், அந்த பார சிலுவையை நான் சுமந்தேன். என் கைகள் எல்லாம் காயங்கள் என்று சொன்னானா. அதை பார்த்த அவருடைய மனைவி, நீ இயேசுவின் சிலுவையை சுமந்தாயா? நான் அந்த இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை மூன்று காரியங்கள் அன்எக்ஸ்பெக்டட் நிகழ்வை அவன் கண்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில் குழப்பமாக முதல் நிலை ஏற்பட்டது, இரண்டாவது காரியம் குழப்பியது. ஆனால் தன் வாழ்க்கையில் அவன் அனுபவிக்கப்படுது, அவன் குழந்தவர்கள் மாறாக ஓடவும் மனதில்லை. அவன் நினைத்திருந்தால் ஓடி இருக்கும். காரணம் என்ன என்று சொன்னால், சில வேத ஆலோசனை சொன்னால் அவன் நல்ல கம்பீரமான உடல் தேவம் உள்ளவன். ஒருவன் அவனை சீக்கிரமாக அவனை என்ன அடிமைப்படுத்த முடியாது. அவன் ஒருவனை பத்து பேரை தூக்கி போடலாம். ஏனென்றால் அவ்வளவு பாரமான சிலுவை அவன் சுமந்து கொண்டு போகிறான். அவன் ஒரு வீரம் ஆற்றடித்தால் பறக்கிற மனிதன். ஆனால் பிரியமானவர்கள், அவன் இயேசு சுமந்து சென்ற சிலுவை சுமந்தார் என்று சொன்னார். He was very strong.